10வது குறுகிய இக்கட்டு காலம். கிருபையின் காலம் முடியும் முன்பாக ஒரு இக்கட்டு காலம். பரம தரிசனங்கள் என்ற புத்தகத்தின் 33 பக்கத்தில், இக்கட்டு காலம் துவங்கிய போது நாங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு புறப்பட்டு சென்று ஓய்வு நாள் சத்தியத்தை முற்றிலுமாக கூறி அறிவித்தோம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. இந்த தரிசனம் 1847 வருடத்தில் கொடுக்கப்பட்ட போது வெகு சில அட்வந்து சகோதரர்களே ஓய்வு நாளை ஆசரித்து வந்தார்கள். அவர்களிலும் வெகு சிலர் மாத்திரமே இந்த ஓய்வு நாள் ஆசரிப்பு தேவனுடைய மக்களையும் அவிசுவாசிகளையும் பிரித்து காட்டும் அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நம்பினார்கள். இப்போது அந்த கருத்தின் நிறைவேறுதல் காணப்பட ஆரம்பித்திருக்கின்றது. இக்கட்டுக்காலம் துவங்கிய போது என்று இங்கே கூறப்படுவது வாதைகள் ஊற்றப்படுவதற்கு துவங்கும் ஒரு காலத்தை குறிப்பதல்ல. கிறிஸ்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கும்போது வாதைகள் ஊற்றப்படுவதற்கு சற்று முன்பாக உள்ள குறுகிய ஒரு காலத்தை குறிப்பதாகும். இரட்சிப்பின் வேலை முடிவடையக்கூடிய அந்த நேரத்தில் இக்கட்டு பூமியின் மீது வந்து கொண்டிருக்கும். ஜாதிகள் கோபமடைவார்கள். எனினும் 3 தூதனின் வேலை தடைபடாதபடிக்கு அவைகள் கட்டுப்பாட்டிற்குள் வைக்கப்பட்டிருக்கும். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மத சுதந்திரத்தின் முடிவு சாத்தானுடைய ஏதுகரத்தின் மூலமாக தேவனுடைய பிரமாணம் பயனற்றதாக ஆக்கப்படும். சுதந்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கின்ற நமது தேசத்திலே மதச் சுதந்திரம் ஒரு முடிவுக்கு வரும். ஓய்வு நாள் பற்றின சர்ச்சைக்குரிய கேள்வியைக் கொண்டு தீர்மானிக்கப்படும் இந்த போராட்டம் முமிழு உலகத்திலும் கிளர்ச்சி உண்டாக்குவதாக இருக்கும். தேவனுடைய மக்களுக்கு பெரிய ஒரு மெருக்கடி காத்திருக்கின்றது. நமது நாடு வெகு சீக்கிரத்தில் வாரத்தின் முதல் நாளை ஒரு பரிசுத்த நாளாக ஆசரிக்கும்படி அனைவர் மீதும் திணிக்க முயற்சிக்கும். இப்படி செய்வதினால் ஓய்வு நாளாக ஆசரிக்கும்படிக்கு தங்கள் நாடு அறிவித்திருக்கின்ற அந்த நாளை, ஞாயிற்றுக்கிழமையை, மனிதர்கள் தங்களது சொந்த மனச்சாட்சியின் சத்தத்துக்கு விரோதமாய் செய்ய கட்டாயப்படுத்தும் காரியத்தில் மனவுறுத்தல் இல்லாமல் இருப்பார்கள். 7 அட்வென்டிஸ்ட் பிள்ளைகள் 7 ஓய்வு நாளின் காரியத்தை குறித்த யுத்தத்தை நடத்துவார்கள். ஐக்கிய நாடுகளிலும் இன்னும் மற்ற நாடுகளிலும் இருக்கின்ற அதிகாரிகள் தங்களது பெருமையிலும் அதிகாரத்திலும் எழும்பி நின்று மத சுதந்திரத்தை தடுக்கும்படிக்கு சட்டங்களை இயற்றுவார்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டின் புராட்டஸ்டன்ட் மக்கள் ஆவிமார்க்கத்தின் கரத்தை பற்றி பிடிக்கும்படிக்கு இடைவெளியைக் கடந்து தங்களது கரங்களை நீட்டுவதில் முன்னணியில் இருப்பார்கள். ரோம் வல்லமையோடு தங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்ள அவர்கள் இடைவெளியைக் கடந்து செல்லுவார்கள். ஒருங்கிணைந்த இந்த 3 வல்லமைகளின் செல்வாக்கின் கீழ் இந்த தேசம் அமெரிக்கா மனச்சாட்சியின் உரிமைகளை காலின் கீழ் மிதிக்கும்படியாக ரோம அரசின் அடிச்சுவடுகளை பின்பற்றும். சபையும் அரசாங்கமும் தேவனுடைய மக்களை எதிர்க்கும். தேவனுடைய பரிசுத்த நாளை புறக்கணித்து பாவ மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஓய்வு நாளை உயர்த்தி உயர்த்தும்படி போடப்படுகிற தேசிய சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் தேசிய ஆலோசனை சங்கங்களின் ஆணைக்கு தலைவணங்காத அனைவரும் போப்பு மார்க்கத்தின் ஒடுக்கும் வல்லமையை மட்டுமல்ல, மிருகத்தின் சொரூபமாகிய புராட்டஸ்டன் உலகத்தின் ஒடுக்கும் வல்லமையையும் உணர்வார்கள். தேவனுடைய எச்சரிப்பின் தூதுகளை கேட்க மறுக்கின்ற மார்க்க சம்பந்தமான அமைப்புகள் கடுமையான வஞ்சகத்திற்குள்ளாகி பரிசுத்தவான்களை உபத்திரவப்படுத்துவதற்கு அரசாங்க வல்லமையுடன் இணைந்து கொள்ளும். புராட்டஸ்டன்ட் சபைகள் பிரமாணத்தை கைக்கொள்ளுகின்ற தேவனுடைய மக்களை உபத்திரவப்படுத்துவதில் போப்பு மார்க்க வல்லமையுடன் இணைந்து கொள்ளும். தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சியை உடையவர்கள் மீது யுத்தம் பண்ணுவதில் வலுசற்பத்துடன் இந்த ஆட்டுக்குட்டி கொப்பான வல்லமை இணைந்து கொள்ளும். 1. சபை அரசாங்காதிகாரம் என்னும் பலத்த கரத்தின் உதவிக்காக வேண்டுகோள் விடுக்கும். இந்த செயலில் போப்பு மார்க்கத்தாரும் புராட்டஸ்டன்ட் சபைகளும் ஒன்று சேர்ந்து கொள்ளும். நீதிமன்றங்களுக்கு முன்பாக உலக சரித்திரத்தின் கடைசி நாட்களிலே வாழ்கின்றவர்கள் சத்தியத்து நிமித்தம் உபத்திரவப்படுவதென்றால் என்ன என்பதை நன்கு அறிந்திருப்பர். நீதிமன்றங்களிலும் அநீதியே மிஞ்சியிருக்கும். நீதிபதிகளும் தேவனுடைய கற்பனைகளுக்கு உண்மையாயிருப்பவர்களின் காரணங்களை கேட்க மறுப்பார்கள். ஏனெனில் 4வது கற்பனைக்கு ஆதரவான வாக்குவாதங்கள் பதிலளிக்கப்பட முடியாதவை என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் நமக்கென்று ஒரு சட்டம் உண்டு, நம்முடைய அந்த சட்டத்தின்படி அவன் சாக வேண்டும் என்பார்கள். தேவனுடைய பிரமாணம் அவர்களுக்கு ஒன்றுமில்லாததாயிருக்கும். ஆனால் நம்முடைய சட்டம் என்ற அவர்களது காரியம் அவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த மானிட சட்டத்தை மதிப்பவர்கள் ஆதரவளிக்கப்படுவார்கள். விக்கிரக ஓய்வு நாளுக்கு தலைவணங்காதவர்களுக்கு எந்த சலுகையும் காட்டப்படமாட்டாது. வழக்குகளுக்காக நாம் நீதிமன்றங்களுக்கு முன்பாக கொண்டுவரப்படும்போது தேவனுடன் எந்தவொரு முரண்பாட்டையும் அது கொண்டுவராத பட்சத்தில் நமது உரிமைகளை நாம் விட்டுக் கொடுக்க வேண்டும். நமது உரிமைகளுக்காக நாம் மன்றாடுவதில்லை, மாறாக நமது சேவைக்கான தேவனுடைய உரிமையை நாம் மன்றாடுகின்றோம். அட்வென்டிஸ்டுகள் இழிவாக நடத்தப்படுவர்.
கடந்து போன யுகங்களிலே தேவனுக்கு உண்மையாயிருந்தவர்களுக்கு எதிராக திட்டம் தீட்டின தேர்ச்சி வாய்ந்த அதே சிந்தைதான் தேவனுக்கு பயந்து அவரது பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகின்றவர்களை பூமியிலிருந்து அழித்துப் போட இன்னமும் வகை தேடிக் கொண்டிருக்கின்றது. இகழ்ச்சியினால் அவர்களை மூடும்படியாக ஐசுவரியம், நுண்ணறிவு, கல்வி போன்றவைகள் ஒன்றிணையும். உபத்திரவப்படுத்துகின்ற அதிகாரிகள், அமைச்சர்கள் மற்றும் சபை அங்கத்தினர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு விரோதமாக இரகசிய உடன்படிக்கை பண்ணுவார்கள். குரலாலும் எழுத்தாலும் தற்பெருமையான பேச்சுக்களாலும் ஏளனத்தாலும் மற்றும் அச்சுறுத்தல்களாலும் அவர்களது விசுவாசத்தை கவிழ்த்து போடும்படியாக அவர்கள் முயற்சிப்பார்கள். வேதாகம சத்தியத்திற்கு நமது ஆதரவை அளிப்பதனாலே நாம் துரோகிகள் போன்று நடத்தப்படக்கூடிய ஒரு காலம் வரும். வேதாகம ஓய்வு நாளை கனப்படுத்துபவர்கள் சட்டம் ஒழுங்கு ஆகியவைகளின் எதிரிகளைப் போன்று வெளிப்படையாக குற்றம் சுமத்தப்படுவர். அவர்கள் சமுதாயத்தின் ஒழுக்க கட்டுப்பாடுகளை முறித்துப் போடுபவர்கள் என்றும், ஒழுக்கச் சீர்கேடுகளையும் நாட்டில் குழப்ப நிலையையும் உண்டு பண்ணுபவர்கள் என்றும், பூமியின் மீது தேவனுடைய நியாயத்தீர்ப்புகளை வரவழைப்பவர்கள் என்றும் குற்றப்படுத்தப்படுவர். அவர்களது மனச்சாட்சியின் மனவுறுத்தல் வளைந்து கொடுக்காத பிடிவாதத்தன்மை என்றும், அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிற குணம் என்றும் கூறப்படும். அரசாங்கத்திடம் நன்மதிப்பில்லாதவர்கள் என்றும் அவர்கள் குற்றஞ்சாட்டப்படுவர்.
அந்த தீங்கான நாளில் மனச்சாட்சியின் ஆளுகைக்கு ஏற்றவாறு பயமின்றி தேவனுக்கு சேவை செய்யக்கூடிய அனைவருக்கும் தைரியமும் உறுதியும் தேவனையும் அவரது வார்த்தையையும் குறித்ததான ஒரு அறிவும் அவசியமாகும். ஏனெனில் தேவனுக்கு உண்மையாயிருப்பவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். அவர்களது நோக்கங்கள் தவறென்று தர்க்கம் செய்யப்படும். அவர்களது சிறந்த முயற்சிகள் தவறாகச் சித்தரிக்கப்படும். அவர்களது பெயர்கள் தீமையாக கருதப்பட்டு தூக்கியெறியப்படும். எல்லாவிதமான உபத்திரவமும் ரோமன் கத்தோலிக்க சபையால் புராட்டஸ்டன்ட் மார்க்கம் உபத்திரவப்படுத்தப்பட்ட போது இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் ஏறக்குறைய முற்றிலும் நிர்மூலமாகிவிட்டது. புராட்டஸ்டன்ட் மார்க்கமும் போப்பு மார்க்கமும் இணைந்து செயல்படும் பொழுது உபத்திரவங்கள் மேலும் கடுமையாக இருக்கும். கற்பனைகளை கைக்கொள்ளுகின்ற உண்மையான தேவனுடைய ஜனங்களின் மனச்சாட்சியை கெடுப்பதற்கு அவர்களை வற்புறுத்தத்தக்கதாக மறைவான ஆயுதப்படையை ஆயிரக்கணக்கில் அவர்கள் மீது பிரயோகப்படுத்துவதற்காக சாத்தான் வைத்திருக்கின்றான்.
இப்பொழுது நடக்கக்கூடிய எதை குறித்தும் நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமில்லை. பேரச்சமூட்டக்கூடிய எந்த வளர்ச்சிகளைக் குறித்தும் நாம் அதிசயிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. தேவனுடைய பிரமாணத்தை தங்களது அசுத்தமான கால்களுக்கு கீழாக மிதித்துக் கொண்டிருப்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்தி காட்டிக் கொடுத்த மனிதர்கள் பெற்றிருந்த அதே ஆவியையே பெற்றிருக்கின்றனர். தாங்கள் இப்படிச் செய்கின்றோமே என்று எந்த ஒரு மனச்சாட்சியின் உறுத்தலும் இல்லாமல் தங்களது பிதாவாகிய பிசாசின் கிரியைகளையே அவர்கள் செய்வார்கள். தங்கள் மனம் புதுப்பிக்கப்படவும் சத்தியத்திலே ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும் விரும்புகிறவர்கள் பெந்தேகுஸ்தே நாளிலும் உடனடியாக அதற்கு பின்பாகவும் நிகழ்ந்த ஆதிகால திருச்சபை சரித்திரத்தை படித்து பாருங்கள். பவுலின் அனுபவங்களையும் மற்ற அப்போஸ்தலரின் அனுபவங்களையும் அப்போஸ்தலருடைய புஸ்தகத்தில் கவனமாகப் படியுங்கள். ஏனெனில் நமது நாட்களில் உள்ள தேவனுடைய மக்களும் அதேபோன்ற அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். பூமிக்குரிய அனைத்து ஆதரவும் துண்டிக்கப்படும். சேமித்து வைக்கப்பட்ட விலை மதிப்புமிக்க சொத்துக்கள் அனைத்தும் விரைவில் பயனற்றதாகிவிடும். மிருகத்தின் முத்திரையை பெற்றுக்கொண்டவர்கள் தவிர வேறு எவரும் வாங்கவும் விற்கவும் கூடாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்படும்போது
சேர்த்து வைத்த மிருந்த பொருள்களினால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் உலகத்திற்கு எச்சரிப்பை கொடுக்கத்தக்கதாக இப்போது நம் பலத்தால் எல்லாவற்றையும் செய்யும்படியாக தேவன் நம்மை அழைக்கின்றார். நாம் எந்த ஒரு விலைக்கும் எதையுமே விற்க முடியாத காலம் வந்து கொண்டிருக்கின்றது. மிருகத்தின் முத்திரையை பெற்றிருக்கும் மனிதன் தவிர வேறு ஒருவரும் வாங்கவோ அல்லது விற்கவோ முடியாதபடி தடை செய்யும் சட்டம் விரைவில் கொண்டு வரப்படும். கலிபோர்னியாவில் ஒரு குறுகிய காலத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அருகில் வந்திருப்பதாக நாங்கள் உணர்ந்தோம். ஆனால் இது நான்கு காற்றுகள் அடிப்பதைப் பற்றியதான அச்சுறுத்தலாக மட்டுமே இருந்தது. நாம் தற்போது ஆயத்தப்படாமல் இருப்பதால் இன்னமும் அவைகள் நான்கு தூதர்களால் பிடித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் செய்யப்பட வேண்டிய ஒரு வேலை இருக்கின்றது. அதன் பின்பு நான்கு காற்றுகளும் பூமியின் மீது வீசும்படியாக அவைகளை விட்டுவிடும்படி தூதர்களுக்கு கட்டளையிடப்படும். தேவனுக்கு உண்மையாயிருப்பவர்கள் சாத்தானுடன் நடக்கின்ற இந்த போராட்டத்தின் கடைசி மாபெரும் யுத்தத்திலே தங்களது அனைத்து பூவுலக ஆதரவுகளும் துண்டிக்கப்படும் என்பதை காண்பார்கள். உலக வல்லமைகளுக்கு கீழ்ப்படியும் காரியத்தில் அவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதற்கு மறுப்பதனால் வாங்கவும் விற்கவும் முடியாதபடி தடை செய்யப்படுவார்கள். உணவும் உடையும் கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயத்தினால் தேவனுடைய பிரமாணத்தை மீறுவதிலே உலகத்தாரோடு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து கொள்வார்கள். மேலும் இந்த உலகம் முழுவதும் என்னுடைய ஆதிக்கத்திலேயே இருக்கும் என்று சாத்தான் கூறுகின்றான். தங்களது விசுவாசத்திற்காக சிலர் சிறைப்படுத்தப்படுவர். கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்க மறுப்பதினாலே சிலர் சிறையில் அடைக்கப்படுவார்கள். சத்தியத்தின் பாதுகாவலர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கனப்படுத்த மறுக்கும்போது அவர்களில் சிலர் சிறையில் அடைக்கப்படுவார்கள், சிலர் நாடு கடத்தப்படுவார்கள். மானிட ஞானத்துக்கு இவையனைத்தும் இப்போது நடக்கக்கூடியது அல்ல என்று தோன்றும். ஆனால் இப்போது அனைத்தையும் தடை செய்து கொண்டிருக்கின்ற தேவ ஆவியானவர் மனிதர்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படும் போது அவர்கள் தெய்வீக கோட்பாடுகளை வெறுக்கின்ற சாத்தானின் கட்டுப்பாட்டின் கீழாக இருப்பார்கள். அப்போது வினோதமான முன்னேற்றங்கள் அங்கு இருக்கும். தேவனுக்கு பயப்படும் பயமும் அவர் மேலிருக்கின்ற அன்பும் மீக்கப்படும் போது இருதயம் மிகவும் கொடூரமானதாக மாறும். கிறிஸ்துவி நிமித்தம் உபத்திரவப்படும்படி நாம் அழைக்கப்படும் பொழுது ஒரு சிறு குழந்தை தனது பெற்றோரை நம்புவது போல நாம் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டிருந்து சிறைக்குச் செல்வதற்கும் ஆயத்தமுள்ளவர்களாயிருப்போம். நாம் தேவனிடத்தில் விசுவாசத்தை வளர்த்து கொள்ள இதுவே சரியான நேரமாகும். அநேகர் மரணத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்படுவர். தேவனிடத்தில் மிகவும் நெருங்கி வருவதே நாம் செய்கின்ற மிக உன்னதமான காரியமாகும். ஒருவேளை சத்தியத்திற்காக இரத்த சாட்சிகளாய் நாம் மரிக்க வேண்டுமென்று ஆண்டவர் நம்மை வைத்திருப்பாரானால் அதுவே அநேகரை சத்தியத்திற்குள் கொண்டு வருவதற்கு வழியாயிருக்கும். அநேகர் சிறையில் அடைக்கப்படுவார்கள். அநேகர் தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள பட்டணங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் தப்பியோடிவிடுவார்கள். இன்னும் அநேகர் சத்தியத்தை பாதுகாக்க வேண்டி கிறிஸ்துவிற்காக நிற்பதினால் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். சிறை தண்டனை மற்றும் சொத்துக்களையும் உயிரையும் கூட இழக்கக்கூடிய அபாயகரமான நிலையில் தேவனுடைய பிரமாணத்தை மெய்ப்பித்துக் காட்டுவதற்காக தொடர் போராட்டமான ஒரு காரியம் நமக்கு முன்பாக இருக்கின்றது. தெய்வீக சட்டத்தை மீறி மானிடச் சட்டங்களுக்கு பணிந்து போக வேண்டும் என்று மனிதர்கள் கட்டாயப்படுத்தப்படுவார்கள். தேவனுக்கு உண்மையாயிருப்பவர்கள் பயமுறுத்தப்படுவார்கள். வெளிப்படையாக குற்றஞ்சுமத்தப்படுவார்கள். ஆபத்தானவர்கள் என்று வெளிப்படையாக அறிவிக்கப்படுவார்கள். அவர்கள் பெற்றோராலும் சகோதரராலும் உற்றாராலும் நண்பர்களாலும் மரணத்தை சந்திக்கும்படியாக கூட காட்டிக் கொடுக்கப்படுவார்கள். முந்தைய காலத்தின் இரத்த சாட்சிகளாகிய அவர்கள் இருந்த நிலைக்குள்ளாக நாம் கொண்டுவரப்படும் வரையிலும் அவர்களுடைய தைரியமும் துன்பத்தை தாங்கும் மனபலமும் இப்பொழுது நமக்கு இருக்க வேண்டிய அவசியமில்லை. மீண்டுமாக ஒரு உபத்திரவம் வருமானால் உண்மையான ஒரு வீரச் செயலை காட்டுவதற்கு ஆத்துமாவின் ஒவ்வொரு வல்லமையையும் எழுப்பத்தக்க தேவையான கிருபை அளிக்கப்படும். அப்படிப்பட்ட கிருபை அவசியப்படும் வரைக்கும் இரத்த சாட்சிகளின் தைரியமும் மனபலமும் சீஷர்களுக்கு அளிக்கப்படவில்லை. உபத்திரவத்தின் கீழாக எப்படி உறுதியாய் நிற்பது? இயேசு கிறிஸ்துவின் கரங்களைத் தவிர மற்ற அனைத்து கரங்களையும் நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை நாம் கண்டுகொள்வோம். சிநேகிதர்கள் தங்களது நம்பிக்கை துரோகத்தை நிரூபித்து நம்மை காட்டிக் கொடுப்பார்கள். சத்துருவினால் வஞ்சிக்கப்பட்ட உறவினர்களும் நமது விசுவாசத்தை நாம் மறுதலித்து விடுவோம் என்று எதிர்பார்த்து கடினமான இடங்களுக்குள்ளாக நம்மை கொண்டுவரத்தக்கதாக அனைத்து வழிகளிலும் மிக அதிகமான முயற்சிகளை எடுப்பார்கள். இப்படி நம்மை எதிர்ப்பதால் தேவனுக்கு தொண்டு செய்கின்றோம் என்றும் அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் நாமோ ஆபத்திலும் இருளிலும் கூட நம்முடைய கரங்களை கிறிஸ்துவின் கரங்களுக்குள்ளாக வைத்து நம்பிக்கை கொள்ளலாம். மார்க் 197. போராட்டத்தில் உறுதியாக நிற்பதற்கு தகுதியடையக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரே வழி கிறிஸ்துவில் ஆழமாக வேரூன்றப்படுவதும் உறுதியாக நிலைநாட்டப்பெறுவதுமே ஆகும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கக்கூடிய அதே சத்தியத்தை கண்டிப்பாக அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். சத்தியம் இப்படியாக கொடுக்கப்பட்டால் மாத்திரமே அது ஆத்துமாவின் தேவைகளை சந்திக்க முடியும். சிலுவையில் அறைப்பட்ட கிறிஸ்துவை, நமது நீதியாயிருக்கின்ற கிறிஸ்துவை பற்றிய போதனையே ஆத்துமாவின் பசியை திருப்திப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கின்றது. இந்த மாபெரும் மையமான சத்தியத்தில் மக்களது ஆர்வத்தை நாம் பெறும்போது நம்பிக்கையும் விசுவாசமும் தைரியமும் இருதயத்திற்குள்ளாக வரும். அநேகர் தங்களது விசுவாசத்திற்காக இங்கிருக்கும் வீடுகளை விட்டும் சொந்த பந்தங்களை விட்டும் துண்டிக்கப்படுவார்கள். ஆயினும் கிறிஸ்துவினுடைய கிருபையின் தூதை பெற்றுக்கொண்டு தங்களது பதிலாளியும் பிணையாளியுமாயிருக்கின்ற தேவகுமாரனாகிய அவர் மீது சார்ந்து கொண்டவர்களாக தங்களது இருதயத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுப்பார்களானால் அந்த நிலையிலும் கூட அவர்கள் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார்கள். உபத்திரவம் தேவனுடைய மக்களை சிதறடிக்கும். கர்த்தருடைய ஓய்வு நாளை கடைபிடிப்பவர்களுக்கு எதிராக வெவ்வேறு இடங்களில் பகைமை எழும்பும்போது அந்த இடங்களிலிருந்து அதிக கடுமையான எதிர்ப்புகள் இல்லாத வேறு இடங்களுக்கு அவர்கள் நகர்ந்து போய்விட வேண்டும் என்பது தேவனுடைய மக்களுக்கு அவசியமாக மாறிவிடும். துன்மார்க்கமான மனிதர்களின் நடத்தையினால் தேவனுடைய பிள்ளைகளுடைய செல்வாக்கு பயன்றதாக ஆக்கப்பட்டிருப்பதாலும் அவர்களது ஜீவன் ஆபத்துக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாலும் அப்படிப்பட்ட இடங்களில் அவர்கள் தங்கியிருப்பதை தேவன் விரும்புவதில்லை. வாழ்க்கையும் சுதந்திரமும் ஆபத்துக்குள்ளாக்கப்படும் பொழுது ஜீவனுள்ள வார்த்தையை கேட்க விரும்புகின்ற மக்கள் இருக்கும் இடத்திற்கு செல்வதென்பது நமது வெறும் சிறப்புரிமை மாத்திரமல்ல, அது நமது ஆக்கப்பூர்வமான கடமையும் கூட ஆகும். மேலும் தேவனுடைய வார்த்தையை போதிப்பதற்கு எங்கு சந்தர்ப்பமுள்ளதோ அங்கு சென்று போதிப்பதென்பது மிகவும் சாதகமானதாகும். உபத்திரவத்தின் நிமித்தமாக தேவனுடைய மக்கள் அநேக நாடுகளில் சிதறுண்டு போகக்கூடிய காலம் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது. எல்லா காரியங்களையும் குறித்த முழுமையான கல்வி அறிவை பெற்றிருப்பவர்கள் எங்கு இருக்கின்றனரோ அங்கு அனுகூலத்தை பெறுவார்கள். உபத்திரவம் தேவனுடைய மக்களை ஒன்றுபட வழிநடத்தும். உபத்திரவத்தின் புயல் உண்மையாகவே நம்மீது தாக்கும்போது உண்மையான ஆடுகள் உண்மையான மேய்ப்பனின் குரலை கேட்கும். தொலைந்து போனவர்களை இரட்சிக்கும்படியாக சுயத்தை மறுக்கும் முயற்சிகள் எடுக்கப்படும். தொழுவத்திலிருந்து வழித்தவறிச் சென்ற அநேகர் பெரிய மேய்ப்பனை தொடர்ந்து வரும்படியாக மீண்டும் திரும்பி வருவர். தேவனுடைய மக்கள் ஒன்றாக நெருங்கிச் சேர்ந்து சத்துருவுக்கு ஒரு ஒருங்கிணைந்த எதிர்ப்பை வெளிப்படையாக காண்பிப்பார்கள். மிக உயர்ந்த அதிகாரத்தை பெறுவதிலே இருந்த ஆபத்தான போராட்டத்தின் பொதுவான கண்ணோட்டம் முடிவுக்கு வரும். அப்போது யார் பெரியவராக கருதப்படுவர் என்பதற்கான விவாதமே அங்கு இல்லாமற் போகும். இக்கட்டு தேவனின் தலையீட்டை வெளியரங்கமாக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் தமது கிரியை செய்யும் விதத்தை காண்பித்திருக்கின்றார். பூமியின் மீது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குறித்து அவர் கவனமுள்ளவராயிருக்கின்றார். ஒரு இக்கட்டு வரும்போது சாத்தானுடைய திட்டங்களின் கிரியையை தடை செய்யும்படிக்கு தேவன் குறுக்கிட்டு தம்மை வெளிப்படுத்தியிருக்கின்றார். தேவன் தமது தலையீட்டை தனிச்சிறப்புள்ளதாய் ஆக்கும்படிக்கு அநேக வேளைகளில் தேசங்களும் குடும்பங்களும் மற்றும் தனிப்பட்ட நபர்களும் ஒரு இக்கட்டுக்குள்ளாக வரும்படியான காரியங்களை அனுமதித்திருக்கின்றார். அதன் பின்பு தமது ஜனங்களை தாங்கி நியாயத்தை நிலைநாட்டுகின்ற தேவன் ஒருவர் இஸ்ரவேலிலே உண்டு என்ற உண்மையை அவர் விளங்கப் பண்ணுகிறார்.
யேகோவாவின் சட்டத்தை எதிர்க்கின்ற காரியம் ஏற 9 குறைய உலகளாவியதாயிருக்கும் போதும் தங்களது சக மனிதர்களால் தேவனுடைய மக்கள்
துன்புறுத்தப்படும்படியாக நெருக்கப்படும் போதும் தேவன் தலையிடுவார். அவரது ஜனங்களின் ஊக்கமான ஜெபங்களுக்கு பதிலளிக்கப்படும். ஏனெனில் அவர் தமது மக்கள் தங்களது முழு மனதோடும் தம்மை தேடி தங்களது விடுதலை நாயகனான அவர் மீது சார்ந்திருப்பதை அவர் விரும்புகின்றார். தேவனுடைய பரிசுத்த கற்பனைகளை அறிந்திருப்பவர்கள் மீது கொடுங்கோளர்கள் ஜெயன் கொள்ளும்படி ஒரு குறுகிய காலத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கடைசியாக சாத்தான் தன்னை ஒரு பொய்யனாக, ஒரு குற்றஞ்சாட்டுபவனாக, ஒரு கொலை பாதகனாக தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்தும்படி தேவன் அவனை அனுமதிப்பார். இப்படியாக தேவனுடைய மக்களின் கடைசி வெற்றி மிகவும் குறிப்பிடப்படும் விதத்திலும், மிகவும் மகிமையானதாகவும், மிகவும் முழுமையானதாகவும், பரிபூரணமானதாகவும் ஆக்கப்படும். உபத்திரவம் தேவனுடைய மக்களை சுத்திகரிக்கும். வெகு சீக்கிரத்தில் உலகம் முழுவதிலும் இக்கட்டு வரவிருக்கின்றது. ஒவ்வொருவரும் தேவனை தேடி அறிந்து கொள்வதற்கு அது சந்தர்ப்பத்தை கொடுக்கிறது. தாமதிப்பதற்கு நமக்கு நேரம் கிடையாது.
தேவன் தமது சபையின் மேல் வைத்திருக்கும் அன்பு அளவிட முடியாததாகும். அவரது சொந்த சம்பத்தின மேல் அவருக்குள்ள அக்கறை முடிவில்லாததாக இருக்கின்றது. சபையினுடைய நிகழ்காலம் மற்றும் நித்தியத்திற்கான நன்மைக்கும் தூய்மைக்கும் அவசியமான அப்படிப்பட்ட உபத்திரவத்தை தவிர வேறு எந்த உபத்திரவமும் அவரது சபையின் மீது வரும்படியாக தேவன் அனுமதிப்பதில்லை. பூமியிலே தமது ஊழியத்தின் துவக்கத்திலும் முடிவிலும் அவர் ஆலயத்தை சுத்தம் செய்தது போன்று தமது சபையை சுத்தம் செய்வார். சபையின் மீது தேவன் அனுமதிக்கின்ற சோதனைகள் மற்றும் போராட்டங்கள் அனைத்தும் சிலுவையின் வெற்றிகளை உலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு செல்வதற்குரிய ஆழமான பக்தியையும் அதிகமான வல்லமையையும் அவரது மக்கள் பெற்றுக்கொள்வதற்காகவே அனுமதிக்கப்படுகின்றன. உபத்திரவங்கள், சிலுவைகள், சோதனைகள், துன்பங்கள் மற்றும் நமது பல்வேறுபட்ட வருத்தங்கள் அனைத்தும் நம்மை சுத்திகரிப்பதற்காகவும், நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காகவும், பரலோக களஞ்சியத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காகவும் தேவன் பயன்படுத்தக்கூடிய அவரது பணியாட்களாகும்.